நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். காஷ்மீரில் அமைதியை கொண்டு வரும் நோக்கில் சென்றுள்ள அனைத்து கட்சி குழுவில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அளித்த பேட்டி.
நிரந்தரமாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், அவருடைய ஆதங்கத்தை உணர்ந்து அதற்கு சரியான பரிகாரம் காணுவதுதான் அங்கே அமைதி திரும்புவதற்கான ஒரு முக்கியமான வழிமுறையாகும்.
இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக அகதிகள் முகாமில் தங்கியிருந்த போது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு காணாமல் போனவர்கள் குறித்து இன்று நடந்த நினைவு கூறலில் கலந்து கொண்டவர் தெரிவித்த கருத்து.
ICRC அவர்களுடைய காலை கட்டி அழுத போற காட்சி 26 வருஷம் அல்ல, 260 வருஷம் சென்றாலும் தாக்க முடியாது.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
சீன பிராந்தியத்திலே அதிக எண்ணிக்கையில் வாக்காளர்கள் திரண்டு சாதனை படைத்த ஹாங்காங் சட்டப்பேரவைத் தேர்தலில் இளம் அரசியல் ஆர்வலர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ஜனநாயக சார்பு வேட்பாளர்கள் தற்போது கவுன்சிலில் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த போதுமான இடங்களை பெற்றுள்ளனர். இதன் மூலம் சீனா பெருநிலப் பகுதியிலிருந்து ஹாங்காங் சுய நிர்ணயம் பெறும் சட்டத்தை தடுக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஹாங்காங்கிற்கு சுதந்திரம் கோரி சில வேட்பாளர்கள் மேற்கொண்ட முயற்சிகளை எதிர்த்ததாக சீன அரசின் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது.
ஆண்டுதோறும் இஸ்லாமியர்களால் மேற்கொள்ளப்படும் ஹஜ் புனித யாத்திரையின் நிர்வாக ஏற்பாடுகள் தொடர்பாக சவுதி அரேபிய நிர்வாகத்தின் மீது ஈரானின் உயரிய மத தலைவர் ஹயதுல்லா கமேனி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரை செப்டம்பர் 11ஆம் தேதி துவங்கும் நிலையில் ஈரானியர்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள். இந்நிலையில் ஹயதுல்லா கமேனி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஹஜ் யாத்திரை நடத்தப்படும் விதம் குறித்து அடிப்படை ரீதியாக இஸ்லாமிய நாடுகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் நூற்றுக்கணக்கான ஈரானியர்கள் உட்பட ஏராளமான யாத்ரீகர்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
தென்னாப்பிரிக்காவில் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவினர் கட்சியின் தலைமை அலுவலகத்தை கைப்பற்றப் போவதாக விடுத்த அச்சுறுத்தலை தொடர்ந்து ஜோகன்ஸ்பர்க்கில் தீவிர பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை மீதான தங்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய கட்சி மாநாட்டை முன்னரே நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக அதிபர் ஜேக்கப் ஜூமாவிற்கு பதிலாக புதிய தலைவரை நியமிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். தற்போது சமீபத்தில் நடந்து முடிந்த உள்ளூர் நகராட்சி தேர்தல்களில் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மிக மோசமான பின்னடைவை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது.
பொருளாதாரத்தில் பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு எதிராக போராட G20 உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடுகள் உறுதிபூண்டுள்ளன. புதிய யுக்திகளை புகுத்தப்போவதாகவும் G20 உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன நகரான காங்ஜோவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டை நடத்திய சீனாவின் அதிபர் ஷி ஜின்பிங் உலக வர்த்தகத்தை ஊக்கப்படுத்துவதாக உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எஃகு போன்ற மூலப்பொருட்களின் அதிகப்படியான உற்பத்தியை கையாள உறுதியுடன் இருப்பதாக அதிபர் ஒபாமா தெரிவித்திருந்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டின் லெகார்ட் நெடுங்காலமாக உலக பொருளாதார வளர்ச்சி குறைவாக உள்ளதாகவும் G20 உறுப்பு நாடுகள் அதை உயர்த்த அனைத்து முறைகளை கையாள ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
குபானின் எதிர்க்கட்சி தலைவரான ஜின்பிங் சமீபத்தில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தல் மோசடி தேர்தல் என்று கூறி அதனை எதிர்த்து போராட பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தலில் சில 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜின்பிங் தற்போது பதவியில் உள்ள ஹலி போங்கோவிடம் தோல்வியை தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த டஜன் கணக்கான ஆதரவாளர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஜின்பிங் தெரிவித்துள்ளார். ஒரு போலீஸ்காரர் உட்பட 7 பேர் உயிரிழந்திருப்பதாக மற்ற தகவல்கள் கூறுகின்றன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்துக்கு காவிரியில் 15,000 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் தங்கவேல்.
காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக அரசு காவிரி மேற்பார்வை குழுவை அணுகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் இடைக்கால உத்தரவாக அடுத்த 10 நாட்களுக்கு தினசரி 15,000 கன அடி வீதம் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேற்பார்வை குழுவை அணுகுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக 50 TMC தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கு வழக்கறிஞர் ஃபாலின் அரிமன், தமிழக அரசு காவிரி மேற்பார்வை குழுவை அணுகாமல் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வும் தமிழகத்திடம் அதே கேள்வியை எழுப்பியது. இதையடுத்து மேற்பார்வை குழுவை அணுக ஒப்புக்கொண்ட தமிழகம் இடைக்கால நிவாரணமாக கர்நாடக அரசு 26,000 கன அடி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. 3 நாட்களுக்குள் மேற்பார்வை குழுவை தமிழகம் அணுக வேண்டும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அதற்கடுத்த 3 நாட்களில் கர்நாடக அரசு பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. அதற்கு அடுத்த 4 நாட்களில் கர்நாடக அரசு எவ்வளவு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்பதை மேற்பார்வை குழு முடிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை மீண்டும் செப்டம்பர் 15 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
தங்கவேல் வழங்கிய குறிப்பு அது. இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் நடைபெற்று வரும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அங்கு சென்றுள்ள அனைத்து கட்சி குழுவில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவிடம் காஷ்மீரில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து கேட்டார் தங்கவேல்.
இது ஒரு நல்ல முன்முயற்சி. வந்த நேற்றும் இன்றும் ஸ்ரீநகரிலும் ஜம்முவிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோடு, பல்வேறு குழுக்களின் பிரதிநிதிகளோடு, வியாபாரிகள், வர்த்தக சங்கங்கள், வழக்கறிஞர்கள் போன்றவர்களோடெல்லாம் கலந்துரையாடியதன் மூலம் இந்த பிரச்சனையின் சில புதிய பரிமாணங்கள் தெரிய வந்தன. சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு வரைவு அறிக்கை தயாரித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த குழுவின் நோக்கம்.
இந்திய நிர்வாகத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கிறதா சொல்றாங்க. நீங்கள் பார்த்த வகையில் மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான உணர்வு இருக்கிறது?
இல்ல, சில அமைப்புகள் அப்படி இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது எங்களை சட்டரக்குறைய 50-60 பேர் குழுக்களுக்கு மேல் சந்தித்திருக்கிறார்கள். எல்லோரும் இந்திய ஒருமைப்பாட்டிலும் இந்திய அரசியல் சட்டத்திலும் நம்பிக்கை உடையவர்களாக, இதுதான் அக்கறை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மக்கள் ஒரு நிம்மதியான வாழ்வு இங்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். நிலவுகின்ற பிரச்சனைக்கு அரசு தீர்வு காணுமையானால் அவர்களுக்கு அதில் நிறைவு உண்டு. இந்தியாவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதில் மக்கள் அக்கறையோடு இருக்கிறார்கள் என்பது அவர்களை பார்க்கிற போது, பேசுகிற போது நம்மாலே உணர்ந்து.
பிரிவினைவாத தலைவர்கள் வந்து இப்போ உங்களுடைய அந்த பிரதிநிதிகள் குழுவை வந்து சந்திக்க மறுத்து விட்டார்கள், அதை வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க?
அவங்க இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்ட எந்த விவாதத்திற்கும் வர தயாராக இல்லை. இருந்தாலும் இந்த குழுவினுடைய நோக்கம் என்பது எல்லோரையும் கலந்து பேச வேண்டும். யாருக்கு குறை இருந்தாலும் சொல்லுகிற போது அது தீர்க்கப்படக்கூடிய குறையாக இருக்குமெனால் நிச்சயமாக தீர்த்து வைக்கலாம் என்ற உணர்வோடுதான் நாங்கள் வருகின்றோம். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் எல்லா அமைப்புகளுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார். குறிப்பாக இந்த ஹுரியத் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த எதிர் வினைவாதம் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அழைப்புகள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதில் பங்கேற்க விரும்பவில்லை, இந்த குழுவின் மீது நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்திருந்தார்கள். ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்களாக அவர்களை பார்க்கப்படும் போது அவர்களையும் அவர்கள் சந்திக்க விரும்பவில்லை.
அந்த தலைவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லாத நிலையில் இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு சுமூகமான தீர்வு காண முடியும் என்று நம்புகிறீர்கள்?
அதாவது மக்கள் இப்பொழுது நடத்துகிற பிரச்சனைக்கு பின்னால் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று முடிவெடுக்க வர முடியாது. ஆக அந்த மக்களுடைய குறைபாடுகள் என்ன என்பதை உணர்ந்து அதை தீர்த்து வைப்போம் என அவருடைய அந்த கோபமோ ஆதங்கமோ அடங்குவதற்கு ஏதுவாக இருக்கும்.
இப்ப அவருடைய பிரதான கோரிக்கை அப்படின்னு சொல்லி எதை நாம சொல்லலாம்?
அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தற்காலிக முடிவுகளை நோக்கியதாக இருக்கிறதே தவிர நிரந்தர தீர்வை நோக்கி இல்லை என்று சொல்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு ஒரு நிரந்தரமாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், அவருடைய ஆதங்கத்தை உணர்ந்து அதற்கு சரியான பரிகாரம் காணுவது தான் அங்கே அமைதி திரும்புவதற்கான ஒரு நிச்சயமான வழிமுறையாகும்.
மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அளித்த நேர்முகம் அது. நேற்று கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் மலேசியாவுக்கான இலங்கை தூதர் தாக்கப்பட்டது தொடர்பாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் விஷ்ணு பிரியா.
கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் மலேசியாவுக்கான இலங்கை தூதர் இப்ராஹிம் அன்சார் ஞாயிற்றுக்கிழமையன்று தாக்கப்பட்டது தொடர்பாக 5 சந்தேக நபர்களை தாங்கள் கைது செய்துள்ளதாக மலேசிய போலீசார் தெரிவித்துள்ளனர். ஓர் அமைச்சருடன் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தை விட்டு இப்ராஹிம் அன்சார் வெளியேறிய போது அங்கு தமிழில் கோஷமிட்டவாறு வந்த ஒரு குழுவால் தாக்கப்பட்டார். மலேசியாவுக்கு நாடாளுமன்ற குழு ஒன்றுடன் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ள முன்னாள் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ மலேசியா வந்துள்ள இச்சமயத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. சில தமிழ் ஆதரவு குழுக்கள் மஹிந்த ராஜபக்ஷவின் மலேசிய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இலங்கை தூதர் மீது நடந்த தாக்குதல் குறித்த சிசிடிவி வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் தற்போது பகிரப்பட்டு வருகிறது. இப்ராஹிம் அன்சாரை தாக்கியவர்கள் ராஜபக்ஷ, இலங்கை தூதர் ஆகியவர்கள் குறித்து கோஷமிட்டது தெளிவாக கேட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவ பரிசோதனைக்காக இப்ராஹிம் அன்சார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மலேசிய தமிழர்கள் என்று பிபிசி சிங்கள சேவையிடம் மலேசிய போலீஸ் துறையைச் சேர்ந்த ஒரு ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதாகவும் அதனால் தாங்கள் கோபமடைந்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக மலேசிய போலீசின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.
விஷ்ணுபிரியா வழங்கிய குறிப்பது இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கிழக்கு பல்கலைக்கழக அகதியல் முகாமில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு காணாமல் போன 100க்கும் மேற்பட்டவர்கள் அவர்களின் உறவுகளால் இன்று 26வது ஆண்டாக நினைவு கூறப்பட்டார்கள். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
1990 ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழக அகதி முகாமில் தஞ்சம் பெற்றிருந்த வேளை காணாமல் போன 158 பேரின் 26வது ஆண்டு இன்று உறவினர்களினால் நினைவு கூறப்படுகின்றது.
எங்களுக்கு எங்களது உயிர்கள் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களை மூணு பேர் சகோதரங்களையும் பிடிச்சிட்டு லைன்ல கொண்டு போனா ஆமி மாதிரி நாங்கள் போகாத இடமே இல்லை.
அகதி முகாமில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ சுற்றிவளைப்பு தேடுதலின் பின்னர் விசாரணைக்கென்று அழைத்துச் செல்லப்பட்ட 158 ஆண்களே இவ்வாறு காணாமல் போய் உள்ளதாக கூறப்படுகின்றது.
பாதுகாப்பு இடமாக அந்த இடம் அறிவிக்கப்பட்டதன் நிமித்தமாகத்தான் அங்கே பல கிராமங்கள் பொதுமக்களும் அங்கே சேர்ந்திருந்தார்கள். முந்தி இருப்பதற்கு இடமில்லாத அவ்வளவு நெரிசலான பொதுமக்கள் அந்த தருணத்திலேதான் எல்டிடி வந்திருக்குது, புலி வந்திருக்கீங்க என்று சொல்லித்தான் அந்த சுற்றி வளைப்பு என்று சொல்லிக்கொண்டு அந்த 158 பேரையும் காலையில் 9 மணிக்கெல்லாம் தொடங்கித்தாங்க. முடிகிறதுக்கு பிற்பகல் 2 மணி 2.5 மணியா போய்த்து இந்த 5 பஸ்லையும் இந்த 158
அங்கு வருகை தந்த போதிலும் அவர்களால் கூட காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல்களை அறிய முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
உறவினர் ஐசிஆர்சி அவர்களுடைய காலை கட்டி அழுத போற காட்சி 26 வருஷம் அல்ல 260 வருஷம் சென்றாலும் இன்றைக்கும் மறக்க முடியாது
என்று இதுபற்றி கருத்து வெளியிட்ட காணாமல் போனோரின் உறவுகள் தமது பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். காணாமல் போனோரின் நினைவாக இன்று பந்தாரமுலை, செங்கலடி மற்றும் கொம்மாதுரை ஆகிய பகுதிகளிலுள்ள இந்து ஆலயங்களில் விசேட பூசை வழிபாடுகளும் நடைபெற்றன. இந்த சம்பவத்துக்கும் இராணுவத்துக்கும் தொடர்பு இல்லை என்று அவ்வேளை பாதுகாப்பு அமைச்சினால் மறுப்பு தெரிவிக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஆர். உதயகுமார் வழங்கிய குறிப்பது விவசாயம் மற்றும் உயிரியல் விஞ்ஞானத்துக்கான சர்வதேச மையத்தின் அனுசரணையில் 3 நாள் பயிற்சி நெறியொன்று யாழ்ப்பாணத்தில் இன்று தொடங்கியது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
விவசாயத்துறையின் முன்னேற்றத்திற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு இலங்கையில் முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் விவசாய போதனாசிரியர்களை பயிர் மருத்துவர்களாக தரம் உயர்த்துவதற்குரிய பயிற்சி அளிக்கப்படுவதாக அவர் கூறுகின்றார். விவசாயம் மற்றும் உயிரியல் விஞ்ஞானத்துக்கான சர்வதேச மையத்தின் அனுசரணையில் இதற்கான 3 நாள் பயிற்சி நெறியொன்று வடமாகாண விவசாய பணிப்பாளரின் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. விவசாய பயிர்கள் மீது புதிய புதிய வடிவங்களில் பீடைகள் தொடுத்திருக்கின்ற மீள முடியாத புதியதொரு யுத்தத்திற்கு இப்போது அவர்கள் முகம் கொடுத்து வருகின்றார்கள். விவசாய போதனாசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற டிஜிட்டல் தொழில்நுட்ப பயிற்சியானது இந்த யுத்தத்திலிருந்து விவசாயிகளை மீளச் செய்வதற்கு உதவி புரியும் என்று மாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் நம்பிக்கை வெளியிடுகின்றார்.
இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் எங்களுடைய விவசாய போதனாசிரியர்கள் நிபுணத்துவ அறிவை பெற்று பயிர்களில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு சிகிச்சைகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்கின்ற ஆலோசனைகளை வழங்கக்கூடிய பயிர் மருத்துவர்களாக நிச்சயமாக உருவாகுவார்கள். கையடக்க கணினிகளில் டேப்லெட்ஸ் என்று சொல்லுகிறார்கள், அந்த டேப்களில் நாங்கள் இந்த விவசாயம் தொடர்பான பிரயோக மென்பொருட்களை நிறுவுவதாக இருந்தால் எங்களுடைய விவசாய போதனாசிரியர்கள் பயிர் நிலங்களுக்குள் சென்று விவசாயிகளுடன் நேரடியாக தொடர்பாடல்களை மேற்கொள்ளுகின்றவர்கள். ஆகவே அந்த கள விஜயத்தின் போது களத்தில் நின்றே விவசாயிகளினுடைய பயிர்களில் தாக்குகின்ற நோய்கள் தொடர்பாக நிபுணர்களுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த நோயை என்னென்று அடையாளம் காணவோ அல்லது எந்த வகையான சிகிச்சையை அவர்களுக்கு வழங்க முடியுமோ என்கின்ற பரிந்துரைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும்
என்றார் அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.